நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
செய்திகள் வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன், ஜெயபிரகாஷ் நல்லுசாமி ஆகியோர். உக்ரைன் தலைநகர் கீவில் அரச எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் இன்று புதிதாக இடம்பெற்ற மோதல்களில் 20 அதிகமான ஆர்வலர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று உக்ரைன் அறிக்கைகள் குறிப்பிட்டுள்ளன. சில ஆர்வலர்கள் தொலைவிலிருந்து குறிவைத்து சுடப்பட்டமைக்கு அறிகுறியாக ஒரேயொரு குண்டினால் கொல்லப்பட்டிருப்பதாக நேரில் கண்டவர்கள் எமது பிபிசிக்கு தெரிவித்திருக்கிறார்கள். போலீஸ் தரப்பில் போலீஸ் அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் மேலும் 20 பேருக்கு காயப்பட்டிருப்பதாகவும் உக்ரைன் போலீசார் அறிவித்திருக்கிறார்கள்.
இதனிடையே உக்ரைன் தலைநகர் கீவில் உள்ள கீவில் பிரான்ஸ், போலந்து மற்றும் ஜெர்மனியின் அமைச்சர்கள் அதிபர் விக்டர் யானுக்கோவிச்சுடன் நேருக்கு நேர் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளனர். அதிபர் மாளிகைக்கு அருகில் நடந்த மோதல்களால் இந்த சந்திப்பு தாமதமடைந்தது. போலந்து வெளியுறவு அமைச்சர் ரதஸ்லவ் சிக்ரோஸ்கி அதிபர் மாளிகை சூழ உள்ள பகுதியில் கரும் புகை மூட்டத்துடன் துப்பாக்கிச் சூட்டு சத்தங்கள் கேட்டதாகவும், ஐரோப்பாவில் அண்மை காலத்தில் இப்படி ஒன்றை பார்த்ததில்லை என்றும் கூறியிருக்கிறார்.
We've seen these horrific pictures from Kiev, which are some of the largest uses of force in Europe in recent memory.
கீவில் உள்ள ரஷ்ய துணை வெளியுறவு அமைச்சர் உக்ரைன் அரசாங்கத்தின் மீது ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் நிபந்தனை விதிப்பது பொருத்தமற்ற செயல் என்றும் கூறியிருக்கிறார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
எகிப்தில் பேச்சு சுதந்திரம் இருக்கிறதா என்று அனைத்துலக நாடுகளில் பெரும் அக்கறை ஏற்படுத்திய வழக்கு தலைநகர் கைரோவில் ஆரம்பித்திருக்கிறது. அல் ஜசீரா என்ற செய்தி தொலைக்காட்சி நிறுவனத்தைச் சேர்ந்த செய்தியாளர்கள் மூவர் மீது இந்த நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய சகோதரத்துவம் என்ற அமைப்பில் இணைந்தமை அல்லது அதுக்கு உதவி புரிந்தமை, பொய்யான செய்திகளை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பியமை ஆகிய குற்றங்கள் இந்த அல் ஜசீரா செய்தியாளர்கள் மூவர் மீதும் சுமத்தப்பட்டுள்ளன. மூவரும் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்கிறார்கள். தமது செய்தியாளர்கள் மீதான இந்த குற்றச்சாட்டுகள் பற்றி அல் ஜசீரா கருத்து வெளியின் போது குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்றும் அபத்தமானவை என்றும் விவரித்திருக்கிறது.
பனாமா கால்வையை அகலப்படுத்தும் பல பில்லியன் டாலர்கள் செலவிலான வேலைத்திட்டம் மீள தொடங்கியிருப்பதாக பனாமா கால்வாய் அதிகார சபை கூறுகிறது. மேலதிகமாக தேவைப்படுகின்ற நிதிக்காக யார் 1 பில்லியன் டாலர்களுக்கும் கூடுதலான தொகையை செலுத்துவது என்ற இழுபறியால் 2 வாரங்களுக்கு முன்னர் ஸ்பெயினை தளமாக கொண்டு இயங்கும் நிறுவனங்களின் ஒன்றியம் கட்டுமான வேலைகளை இடைநிறுத்தியது. வேலைகள் நடந்து வரும்போது பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு 2 தரப்பினருக்கும் இடையில் நேற்று புதன்கிழமை உடன்பாடு எட்டப்பட்டது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
ஈராக்கில் அல்கொய்தா அமைப்போடு தொடர்புள்ள ஒரு வன்மவாதியை எவராவது கொன்றால் ஒவ்வொரு கொலைக்கும் $17,000 சன்மானம் ஈராக்கிய அரசாங்கத்தால் வழங்கப்படும் என்று ஈராக்கிய பாதுகாப்பு அமைச்சு தனது இணையதளத்தில் அறிவித்திருக்கிறது. அல்கொய்தாவோடு சம்பந்தப்பட்ட வன்மவாதிகளை பிடித்து தருவோருக்கும் இதேபோல சன்மானம் தரப்படும் என்றும் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்திருக்கிறது.
மத்திய சீனாவில் சமூக செயற்பாளர் ஒருவர் ஒருபால் உறவுக்காரர்களுக்கான சங்கம் ஒன்றை அமைக்க முயற்சிகள் தோல்வி கண்டமைக்காக உள்ளூராட்சி மன்றம் ஒன்றுக்கு எதிராக அவதூறு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். ஒருபால் உறவு முறை சீன கலாச்சாரத்துக்கும் சமூக ஒழுக்கத்துக்கும் எதிரானது என்று அவருக்கு அதிகாரிகள் கூறியுள்ளதாக ஜிங்வா செய்தி நிறுவனம் கூறியிருக்கிறது. இந்த பதில் ஒருபால் சமூகத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்திருப்பதாக குறித்த சமூக செயற்பாட்டாளர் கூறியிருக்கிறார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட சம்பவத்தில் தொடர்புள்ளவராக தண்டனை அறிவிக்கப்பட்ட மூவர் விடுதலை செய்யப்படுவதை இந்திய உச்சநீதிமன்றம் இடைநிறுத்தி வைத்திருக்கிறது. அவர்களை விடுவிக்க தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட தீர்மானத்தில் நடைமுறை தவறுகள் சில இருக்கின்றன என்று நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்ட 7 பேரில் மூவரை விடுதலை செய்யும் தமிழக அரசின் தீர்மானத்தை எதிர்த்து இந்தியாவின் மத்திய அரசு சட்ட ரீதியான சவால் ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது. இந்த 7 பேரும் இலங்கை விடுதலை புலிகள் இயக்கத்தில் தொடர்பு கொண்டிருந்தவர்கள். எதிர்வரும் மார்ச் 6 உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்கும்.
கைத்தொலைபேசிகளிடையே இணையம் வழியாக குறுந்தகவல் அனுப்பதற்குரிய வாட்ஸ்அப் செயலியை $1,600 கொடுத்து வாங்கப்போவதாக சமூக வலைதளமான ஃபேஸ்புக் அறிவித்திருக்கிறது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.